الحمد لله الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين ما بعد ويا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدعاء هو العبادة او كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளால நிகர இல்ல அன்பால நேக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அனுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் தாபியவுன்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிமான முஃமீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியின் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையாகிய இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வர இருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமை இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை உள்ளத்திலே ஏந்தி எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளிலே அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹுவை அதிகம் வணங்கக்கூடிய படைப்பாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய படைப்புகளை படைத்திருக்கிறான். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் ஒரு அறிவை கூடுதலாக கொடுத்திருக்கிறான். இந்த மனிதன் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து விடக் கூடாது. இந்த மனிதனுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் நாளைய மறுமையிலே சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். நாளைய மறுமையினாலே அல்லாஹ் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு நரகத்தை வைத்திருக்கிறான். கேள்வி கணக்கு கேண்ட ஒரு நீதிமன்றத்தை எல்லாம் மறுமையிலே வைத்திருக்கிறான். இந்த உலக நாளின் முடிவு அதற்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது என்பதை எல்லா பரிசுத்தால் குர்ஆன் எங்களுக்கு பல இடங்களில் விளங்குபடுத்தி காட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, நிலைமைகளை சீராக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ், நிலைமைகளை மாற்றக்கூடிய ரப்பும் அல்லாஹ். நிலைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீராக்கி இரண்டாவது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். பல கட்டங்களாக இந்த கோவிட்-19 தாக்கம் இலங்கையிலும் பாதிக்கப்பட்டு அதிலும் அடுத்த கட்டத்திலே நாம் இரண்டாவது ஜும்மாவில் இருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் அல்லாஹுடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகிறார் என்பதற்குரிய அடையாளம் அந்த ஊரிலே ஒரு மஸ்ஜித் இருப்பது. அந்த மஸ்ஜிதுக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதா? 27 மடங்குகளை நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஜமாத் தொழுகை தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதா? ஏழைகளுடைய பெருநாள் என்று வர்ணிக்கின்ற ஜும்மா தொழுகை தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதா? உறவுகள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய உறவுகளை சந்தித்துக் கொள்கிறோம். முஸ்லீம்கள் என்ற உறவுகள் என்ற அடிப்படையிலே வெள்ளிக்கிழமை நாம் எல்லோருடைய முகத்தையும் கண்டுகொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நாம் ஏங்கி ஏங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினோம், சதக்காக்கள் கொடுத்தோம். அதனால் அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி இரண்டாவது வெள்ளிக்கிழமையாக அல்லாஹ் எங்களுக்கு ஜும்மாவை தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நாம் அதிகமாக அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். நிலைமைகள் மாறுகிறது அடியார்களுடைய செயல்களால்தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய சோதனைகள் கடலிலா இருக்கலாம் அல்லது தரையிலா இருக்கலாம், அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளால் தான், மனிதர்கள் செய்யக்கூடிய வினைகளால் தான் ஒரு மனிதனுக்கு நலவோ கெடுதியோ ஏற்படுகிறது. எனவே அன்பானவர்களே, நாம் முதலாவதாக திருந்த வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நாம் மறந்து விட்டோம். எங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளிமாரை சந்தோஷப்படுத்துகின்றோம், கதைக்கின்றோம். எங்களுக்கு அற்ப இன்பத்தை தரக்கூடிய மனைவியை பற்றி பேசுகின்றோம், கதைக்கின்றோம், அந்த மனைவியை சந்தோஷப்படுத்துகின்றோம். சாதாரணமாக விளையாட்டு வீரர்கள் சாதனைகளை பெற்றுத்தரக்கூடிய விளையாட்டு வீரர்களை போடுகின்றோம், சந்தோஷப்படுத்துகின்றோம். சாதாரண சாதனையாளர்களை சந்தோஷப்படுத்துகின்றோம், அவர்களை மகிழ்ச்சி அளிக்கின்றோம். அரசியல்வாதிகளை சந்தோஷப்படுத்துகின்றோம், அவர்களை பற்றி அதிகம் பேசுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே சந்தோஷப்படுத்துவதற்கு தகுதியான ரப் ஒருவன் இருக்கிறான். நாங்கள் அதிகம் கதைப்பதற்கு தகுதியான ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அதுதான் அல்லாஹ். இந்த உலகத்திலே நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்தினாலும், மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள், ஒரு அரசியல்வாதி சந்தோஷப்படுத்துங்கள், ஒரு பணக்காரனை சந்தோஷப்படுத்துங்கள், ஒரு விளையாட்டு வீரரை சந்தோஷப்படுத்துங்கள், அல்லது ஒரு சாதனையாரை சந்தோஷப்படுத்துங்கள், எல்லா சந்தோஷமும் சில வேளை அவர்கள் ஒன்றுமே நாங்கள் செய்யாத போன்று கதைத்து விடுவார்கள். ஆனால் படைத்த ரப்பு இருக்கிறானே, படைத்த ரப்பு அப்படிப்பட்டவன் அல்ல. ஒரு மனிதன் படைத்த ரப்பை சந்தோஷப்படுகின்ற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகம் துவா கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். யாரெல்லாம் துவா கேட்கவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ, அவர்களோடெல்லாம் கோபப்படுகின்றான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கவே. இந்த சிலர் தங்களுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் சொல்றதுக்கு வெக்கம், அல்லாஹ் பத்தி பேசுறதுக்கு வெக்கம். கனிமானவர்களே, ஊர் பலாயெல்லாம் கதைக்கலும், நாங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் இன்னொத்தனை மீதான கொடுக்கலும், படைச்ச ரப்ப பத்தி பேசுறதுக்கு வெக்கம். எங்க மனைவியோட, எங்க பிள்ளைகளோட, அக்கம் பக்கத்துல உள்ளவர்களோட படைச்ச ரப்ப பத்தி பேசுவதற்கு நாங்கள் வெக்கப்பட்டு இருக்கோம் கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹுவை பற்றி அதிகமாக கதைக்க வேண்டும், பேச வேண்டும், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல யாரை சந்தோஷப்படுத்தினாலும் கண்ணியமானவர்கள், அவர்கள் ஒரு காலம் எங்களை புறம் தள்ளி விடுவார்கள். அது அது சந்தோஷமாக இருக்காது. இவ்வளோ செய்தும் ஒன்றுமே செய்யாதே போன்று கதைத்து விட்டாரே என்று நாம் யோசிப்போம். எனவே கண்ணியமானவர்கள், அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தக்குவாதாரிகளை, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை, கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களை, தான் செய்த தவறை ஏற்றி திருந்துகின்றவர்களை, கண்ணீர் வடிக்கின்றவர்களை, அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றவர்களை, தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். சுபஹானல்லாஹ். சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். வெளி சுத்தம், உள் சுத்தம். உள்ளமும் சுத்தமா இருக்கணும், வெளியும் சுத்தமா இருக்கணும். வெளியில சலாம் கொடுக்கிறோம், உள்ளத்துல கபடு, உள்ளத்துல பொறாம, உள்ளத்துல வஞ்சகம், இந்த இரண்டும் சரியில்லை. கண்ணியமான, உள்ளமும் சீராக இருக்கணும், வெளியும் சீராக இருக்கணும். இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் விரும்புவதாக பரிசுத்த அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு அமைதி அல்லாஹ் எதனால வச்சிருக்கிறான், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதால் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், உள்ளங்களுக்கு அமைதிய நிம்மதிய அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில, அல்லாஹ்வை நினைச்சு வாழ்வதில, அல்லாஹ் அல்லாஹ் என்று நினைச்சு வாழ்வதில தான் அல்லாஹ் எங்களை உள்ளத்துக்கு அமைதியை வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல எதைத்தான் இன்னொரு மனிதனை கொடுத்தாலும் அந்த மனிதனை சந்தோஷப்படுத்த முடியாது. இந்த ஊரையே ஒரு மனிதனுக்கு எழுதி கொடுத்தாலும் அந்த மனிதன் போதாது என்று தான் சொல்லுவான். கோடி கணக்கில் பணத்தை கொடுத்தாலும் அது போதாது என்று தான் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உள்ளத்துல வந்து விட்டால் எங்களுக்கு எல்லாம் போதுமானது. அல்லாஹ் எங்களுக்கு கிடைச்சி விட்டால் எங்களுக்கு எல்லாம் போதுமானது. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தோடு, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவனா அந்த உலகத்திலே வாழுவான். எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை நாம் பயமுறுத்தாட்டவில்லை. உலகத்தை சொல்லி அல்ல, இந்த கொரோனாவை சொல்லி அல்ல, வறுமையை சொல்லி அல்ல, படைச்ச ரப்பை சொல்லித்தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை திருத்த வேண்டும், அவர்களை நல்ல வழிக்கு அவர்களை எடுக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகிறேன் என்றால், படைத்த ரப்பை நாம் எப்போதும் சந்தோஷப்படுத்த வேண்டும். படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்த மறந்தினால், படைத்த ரப்பை நாம் சந்தோஷப்படுத்தாமல் வாழ்ந்தால் நிச்சயமாக சோதனைகள் வரும். முன்னோர்கள் நிறைய நலவுகளை அடைந்து கொண்டது இதனால். இவருக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய நலவுகளை அடைந்து கொண்டார்கள், தனவந்தர்களால் அல்ல, அரசியல்வாதிகளால் அல்ல, சாதனையாளர்களால் அல்ல, மாறாக துஆக்களாலும் திக்ருகளாலும் கொடுத்த தர்மங்களாலும் நல்ல அல்லாஹ்விடத்திலே பெரிய ஒரு அந்தத்தை அடைந்து கொண்டார். இந்த உலக விடயங்களை எல்லாம் இலகுவாக செய்து முடித்தார்கள். கண்ணியமானவர்கள், நோய்கள் எல்லாம் எங்கே போனது என்று முகவரி தெரியாது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், ஈமானால் முந்தியவர்களாக இருக்கலாம், கண்ணியமானவர் அவர்கள் யாருமே அனுபவிக்காத அவருடைய காலங்களில் இப்படி பள்ளிகள் மூடப்படாத ஒரு சோதனையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். பெரிய ஒரு சோழி வெள்ளிக்கிழமை நாளைக்கு மாத்திரம் தான் பள்ளிக்கு வந்து போகிறோம். ஏனைய நாட்களிலே கூட்டு தொழுகைக்கு அனுமதி இல்லை. எவ்வளவு பெரிய கவலையான ஒரு கட்டம். எனவே நாங்கள் செய்கின்ற பாவங்களின் விளைவுதான் எங்களுடைய சோதனை. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சோதனைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் படைத்த ரப்பை நாம் அதிகமாக நினைவுபடுத்த வேண்டும். படைத்த ரப்புடைய நினைவோடு நாம் வாழ வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன சின்ன சோதனைகளை தருகிறான். அந்த சோதனை அல்லாஹ் ஏன் தருகிறான் தெரியுமா? அல்லாஹ்க்கு ஆசை இல்லை எங்களை சோதிப்பது, எங்களுக்கு நோயை தருவது, எங்களுக்கு பிறரை போட்டு எதிரிகளை போட்டு அடிச்சு எங்களை நோவினை பண்ணுவது அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், சோதனைகளை அல்லாஹ் ஏன் தருகிறான்? சூரத்து சஜதா இன்றைய வெள்ளிக்கிழமை சுபகுடைய தொழுகையில் உங்களுடைய இமாம் ஓதி இருப்பார். சூரத்து சஜதாவில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அவர்களை நாங்கள் சோதித்தோம் எதற்காக தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், பெரிய அசாபிலே அவர்கள் மாட்டிவிடக் கூடாது. நாளைய மறுமையிலே மஹ்ஷரிலே சிராத்திலே நாளைய மறுமையிலே நரகத்துக்கு அவர்கள் போய்விடக் கூடாது. மறுமையுடைய தண்டனை அவர்களுக்கு வந்துவிடக் கூடாதுக்காக இந்த உலகத்தில் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து அவர்களை எங்களின் பக்கம் நாங்கள் மீட்டெடுத்தோம். இன்னைக்கு நோய் வந்துச்சு, நிறைய பேர் திரும்பினார்கள், நிறைய நோயாளிகள் அல்லாஹ்வுடைய துரோப்போடு இருந்தார்கள், நிறைய தனவந்தர்கள் பணங்களை அள்ளி வீசினார்கள், தர்மம் கொடுத்தார்கள், பதுக்கி வைத்தவர்கள், எத்தனையோ தனவந்தர்கள் எங்களை விட்டு பிரிந்து எங்கேயோ போய்விட்டார்கள். ஹலாலாக தேடிய பணம், அந்த சொந்த பணத்திலே ஒரு கபன் செய்து கொள்ள முடியாமல் உடுத்த நஜீஸோட அந்த உடுத்த ஆடையோட எங்கேயோ போய் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். உதவில்லா வீட்டிலே உள்ள அந்த நீரே, அதாவது அவருடைய இறுதி கிரிகைகளை அவரை சுத்தப்படுத்த குளிப்பாற்ற முடியாமல். கண்ணியமானவர்களே, இதை விடவும் மேல போட்டிருக்கின்ற அந்த ஆக்சிஜன் பட்டைகள், இன்னும் துவாரத்தில் செல்கின்ற அந்த குழாய்கள் கூட வெட்டப்பட்டு அதனோடு செல்கின்ற நிலை கண்ணியமான அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகள் அல்லாஹ் ஏன் தருகிறான்? இந்த சோதனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை திருத்துகின்றான். இந்த சோதனைகளை கொண்டு மனிதன் படிப்பினை வைத்து இந்த உலகத்திலே திருந்திக் கொள்ள வேண்டும். திருந்துவதெல்லாம் இந்த உலகத்திலே தான். இது தாருல் அமால், அமல் செய்யக்கூடிய உலகம். இங்க யாரும் கூலி எதிர்பார்க்கலாம். சில இபாத்துக்கெல்லாம் கூலியை தருவான், ஆனா முழுமையான கூலி மறுமையில தான் கிடைக்கும். தாருல் அமால் இது அமல் செய்யக்கூடிய உலகம். தாருல் ஜஸா நாளைய மறுமையில கூடிய உலகம் அதான் வச்சிருக்கிறான். இது தாருல் பனா அடிந்து போகக்கூடிய உலகம், அழியாத ஒரு உலகம் இருக்கு தாருல் பகா, அது மறுமை. எனவே இந்த உலகத்தை விட எங்களுக்கு தேவையான உலகம் மறுமைதான். எனவே மறுமைக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். நோயா அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், வறுமையா தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வறுமையை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். நோயா அந்த நோயை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நோயை திட்டக்கூடாது. நோயை தந்தது அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை அகற்றுவதற்காக. ஒரு மனிதன் பல வருடங்கள் நோயோடு இருக்கிறான் என்றால் அந்த மனிதன் செய்த பாவங்களை அப்படியே அல்லாஹ் அப்புறப்படுத்தி அந்த மனிதனுடைய பாவங்கள் முடிந்ததுக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு நோய் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை அகற்றி அவனை தூய்மைப்படுத்துவது அதிசயங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய் இருக்குது, அதுவும் அந்த மனிதனை அல்லாஹ் சோதித்து அவனை நல்லவனாக நாளை மறுமையிலே கபூசிதான். நபிமார்களுக்கு வராத நோயா, சஹாபாக்களுக்கு வராத நோயா, கஷ்டங்களா, சோதனைகளா? கண்ணி நாங்க என்ன சோதனை அனுபவிச்சோம்? எங்களுக்கு சோதனையே வரையில்லை. சின்ன ஒரு நோயை தந்தால் சோதிக்கிறான். அதுவும் கண்ணியமானவர்களே தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனை தான். அல்லாஹ் மறந்து வாழக்கூடாது. நாங்கெல்லாம் தடுமேல் இருமேல் வந்தா சின்னோரு ஆவியை குடிப்போம், அந்த நோய் எங்கேயோ போயிடும். மருந்தே குடிக்காத ஒரு நோய், இன்றைக்கு அந்த நோய்க்கு இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு அல்லாஹ் நிலைமையை மாத்தி வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, தடுமல் இருமல் வந்தா நாங்க என்ன செய்யறது? எங்கேயுமே மருந்து எடுக்க போற இல்ல, என்ன செய்வோம்? கண்ணியமா, சின்னோரு ஆவியை குடிச்சா அது குணமாயி போயிடும். ஆனா இன்னைக்கு தருமை இருமெண்டா பயம், என்ன களிமா, என்ன விக்கிரு, என்ன அவுராது, என்ன வசியத்து. அந்த மனிதன் கவலைப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், பிள்ளைகள் சொல்ற நாயினி தப்ப மாட்டேன். கண்ணியமானவர்களே, சின்ன ஒரு நோயை தந்ததா சோதிக்கிறார். எனவே இந்த சோதனைகள் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். சோதனைகளை சாதனைகளாக ஆக்க வேண்டும். சஹாபாக்கள் ஆக்கினார்கள், நபிமார்கள் ஆக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்கள் ஒன்று ரெண்டல்ல, ஏராளம். அவைகளை சொல்லி முடிக்கலாத அளவுக்கு ஏராளமான சோதனைகளை அனுபவித்தார்கள். எனவே நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், இபாதத்திலே கண்டினியூவாக இருக்க வேண்டும். பள்ளிகள் மூடப்பட்டாலும், பள்ளிகளிலே கூட்டு வணக்கம் இல்லாவிட்டாலும், வீட்டிலே நாங்கள் சொல்ல வேண்டும். வீட்டிலே ஒரு ஆலிம் இருந்தால், அல்லது பக்கத்து வீட்டு ஒரு ஆலிம் இருந்தால், அங்கே நாங்கள் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு சொல்லக்கூடிய பழக்கம் வீட்டுகள் இருக்க வேண்டும். பள்ளியிலே மாஜமா நடத்த முடியாது, வீட்டிலே ஒரு ஆலிம் எங்களுக்கு இருக்கிறார் என்றால் அந்த ஆலிமை வைத்து வீட்டில உள்ள குடும்பத்தார்கள் தொழுது கொள்ள வேண்டும். குடும்பத்தார்கள் வணக்கங்களை செய்து வர வேண்டும். அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நிலைமைகள் சீராகிறதுக்கு பின்னால் நாங்களும் எங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைகளிலே அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் இப்படியான சோதனைகளை தந்து, நாளைய மறுமையில நாங்கள் யாரும் மஹ்ஷர்ல கைச்சேதப்பட விடக்கூடாது, நாளை மறுமையில நாங்க யாரும் சிராத்துல கஷ்டப்பட்டு விடக்கூடாது, நாளை மறுமையில நாங்க யாரும் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கின்ற போது யாரும் தடுமாறிவிடக்கூடாது, நாளை மறுமையினால் எங்களுடைய பட்டோல இடது கையில கடைசி நாங்க யாரும் நரக பருவுடியில விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துல தாங்கிக் கொள்ளக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளை தருகிறான். சோதனை இல்லாம உலகமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லா சோதனை கூடமாக தான் உலகத்தை வச்சிருக்கிறான். இந்த சோதனை ஒன்று இல்லை என்றா இது சுருக்கமா போயிருக்கும். வீட்டுக்கு போனா பிள்ளையால சோதனை, மனைவியால சோதனை, பெற்றோரால சோதனை, பெற்றோர்களால் பிள்ளைக்கு சோதனை, பிள்ளைகளால் பெற்றோருக்கு சோதனை. கண்ணியமானவர்களே, இந்த உலகமே சோதனை தான். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு தொழிலில் எவ்வளவு கஷ்டமா இருக்கு, திண்டுக்க வழியில் ஒரு தொழிலட்டும் கிடைச்சா என்ற சோதனை, என்ற கஷ்டம் எல்லாம் போயிடும் சொல்லுவார். ஆனா தொழிலட்டும் கிடைச்சதுக்கு பின்னால சொல்லுவார், இந்த தொழிலே மிகப்பெரிய சோதனையாக இருக்குது. தொழிலுக்கு போனதுக்கு பின்னால குடும்பத்தை பார்த்துக் கொள்ளையலா, ஒரு லீவ் ஒன்று எடுத்துக் கொள்ளையலா, யாருக்காவது சுகம் இல்லைன்னா பார்த்துக் கொள்ளையலா, யாராவது மௌத்தான அந்த ஜனாதாவில் பங்கெடுத்துக் கொள்ளையலா, ஏழு பிள்ளைக்கு மருந்து எடுத்துக் கொடுக்க கூட வந்து கொள்ளையலான்னு சொல்லி அந்த தொழிலை திட்டக்கூடியவர்களாக, அந்த தொழிலே சோதனையாக அவருக்கு மாறி இருக்கின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமா எதை சொல்கிறேன், எது வந்து போட்டு என்னதான் வந்து போனாலும் அதை கொண்டு நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த நிலைமைகளை நாம் திட்டக்கூடாது, ஏசக்கூடாது. அதை கொண்டு அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும். இந்த கட்டங்களிலே அதிகமாக வணக்கங்களிலே ஈடுபட வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிகமாக பாவங்களில் இருந்து தூரமாக வேண்டும். பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாவால நாங்க மற்றவரை பத்தி கதைக்கிறோம், பொய் பேசுகிறோம், மற்றவருக்கு குழி தோண்டுகின்றோம். இந்த நாவால கண்ணியமான சிக்ரம் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த கையால நல்லதையும் செய்கிறோம், மற்றவரையும் துன்புறுத்துவோம் என்றால் என்ன அர்த்தம்? கண்ணியமான இந்த உலகத்துல நாங்க வாழ இல்லை, நாங்க பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். நாங்கள் வாழ்வதின் ஊடாக மற்றவர்கள் நாம் வாழ வைக்கவர்கள். எனவே இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு போனவர்கள், எங்களுக்கு நல்லதை சொல்லி தந்தவர்கள், இந்த ஊருக்காக கஷ்டப்பட்டவர்கள், இந்த பள்ளி வருவதற்காக வேண்டி தியாகங்கள் செய்தவர்கள், இந்த ஊர் வருவதற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள், அவர்களை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அவர்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும். துவாவுடைய பகுதி இரண்டு இருக்கிறது. ஒன்று நாம் எங்களுக்காக துவா செய்து கொள்வது, இன்னொன்று நாம் பிறருக்காக துவா செய்வது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, எங்களுக்கு உதவி செஞ்சவருக்காக, கபராளிகளுக்காக, எங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக, அதே போல ஊருக்கு நலவை செய்தவர்களுக்காக, இப்படி துவாவுடைய இன்னொரு பகுதி இருக்கு. கண்ணியமானவர்களே, முதலாவதாக நாம் எங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொல்லி எங்களுக்காக துவா செய்து கொள்வோம். துவா என்பது மிகப்பெரிய ஒரு இபாதா. வந்த சோதனைகளுக்கும், சோதனைகள் வந்திருந்தால் அந்த சோதனை அப்புறப்படுத்துவதற்கும், சோதனைகள் வராமல் எங்களுடைய ஊரை பாதுகாப்பதற்கும் துவா மிகப்பெரிய ஒரு இபாதாக இருக்கு. முஸ்லீம்களுடைய ஆயுதமே துவா என்று சொல்லல்லாஹ் அலைவசல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஆயுதத்தை, இந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த துவாவை கொண்டு நிறைய உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள். நபிமார்கள் இந்த துவாவை கொண்டு நிறைய உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்த ஏராளமான துவாக்கள், அந்த துவாக்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஓதி வரணும். எங்களுடைய ஆதி பிதா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹலரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரண்டு பேரும் கேட்டதுவா அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான். கனிமானவர்களே, மனிதன் தப்பு தவறு செய்வது இயல்பு, ஆனா எப்போதும் அந்த தப்பு தவறு நினைச்சிருக்க கூடாது. அந்த தவறுகளில் இருந்து நாங்கள் திருந்த வேண்டும். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரண்டு பேரும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட அந்த செய்தியை துவா கேட்டு செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான். அவங்க ரெண்டு பேர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள், ரப்பனா வலம்னா அன்புசனா, இறைவா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், நாங்கள் தப்பு தவறு செய்து கொண்டோம் இறைவா, வஇல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா, இறைவா நீ என்ன மன்னிக்கலண்டா, இறைவா நீ என்ன எங்களை மன்னிச்சு எங்களுக்கு இரக்கம் காட்டலண்டா, லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்க நஷ்டவாளி செய்துடுவோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சுடு, யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டிடு, உன்னுடைய இரக்கம் எங்களுக்கு இல்லண்டா, நாங்களும் நஷ்டவாளிகள். நபிமார்கள் கேட்டதுவா கண்ணியமான, நாங்களும் துவா செய்வோம், அதிகமாக துவா செய்வோம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஃபிரௌனிடத்தில் அனுப்புறான், ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் அனுப்புறான், ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பினதுதானே சும்மா போக இல்ல, துவாவோடு தான் போனார்கள். அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலே. அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். அல்லாஹ் அனுப்பி வைத்தா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் துவா செய்ய வேண்டும், ஆனா அந்த துவாவை அந்த நபிமார்கள் கைவிடவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல நிறைய சொல்லிக் கொண்டு போகிறான். கால ரப்பி ஷுரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயா, நான் பிறவனத்தை போகிறேன், பிறவனத்திலே போய் கதைக்க போகிறேன், எனக்கு கதைக்கக்கூடிய விசாலமான நல்ல உள்ளத்தை தந்து விடுயா அல்லாஹ், என்னுடைய எல்லா விடயங்களையும் லேசாக்கி தாயாலா, எல்லா விடயங்களையும் இலகுபடுத்தி தாயாலா, நாவல் இருக்கக்கூடிய கொன்னில் என்ற முடிச்ச அவிழ்த்து விடுயாலா, என் பேச்ச தெளிவாக ஆக்கிறியா, என்னுடைய பேச்ச விளங்க, எல்லாரும் விளங்கக்கூடிய பேச்சாக என்னுடைய பேச்ச ஆக்கி தாயாலா, எவ்வளவு பெரிய பிரார்த்தனை. கண்ணியமானவர்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த துவாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி செய்தார்கள். ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள், எல்லாரும் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெற்றுக்கொண்டு துவாவினுடா. இப்படியான காலகட்டங்கள் அதிகமாக நாங்கள் துவாக்கள் செய்ய வேண்டும். துவா இருக்கிறதே கண்ணியமானவர்களே மிகப்பெரிய ஒரு இபாதா. நாங்கள் தொழுகிறோம் எதற்காக, துவாவுக்காக. நோம்பு பிடிக்கிறோம் எதற்காக, துவாவுக்காக. சதக்கா ஒன்று கொடுக்கிறோம் எதற்காக, துவாவுக்காக. இன்றைய ஜும்மா நாள் வந்திருக்கிறோம் எதற்காக, துவாவுக்காக. தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துருமா இல்லையா, சதக்கா கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துருமா இல்லையா, சதக்காவை பெற்றுக் கொண்டவர்களுக்கு நாங்க சொல்றோமா இல்லையா, எங்களுக்கு துவா கேளுங்க, எங்களுக்கு நோய் நம்பலம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாபாரம் இப்போது துவா செய்யுங்க சொல்றோமா இல்லையா. கண்ணியமானவர்களே, எல்லா இபாதத்தும் துவாவுக்காகத்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, துவா ஹுவல் இபாதா, இந்த துவா இருக்குது இதுதான் வணக்கம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துவா இருக்குதே வணக்கங்களின் மூலம் என்று சொன்னார்கள். எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், பிரார்த்தனையினூடாக அல்லாஹுவை நெருங்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தருவான். இந்த உலகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள், அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளங்களாகத்தான், தாங்கிக் கொள்ளக்கூடிய உடம்பாக அல்லாஹ் எங்களுடைய உடம்பை நிச்சயமாக ஆக்கி தருவான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மூமினான அடியானுக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் அது சாதனையாக ஆக வேண்டும், அப்போதுதான் அவர் மூமினாக இருப்பார். உண்மையிலே அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அந்த மூமின் உலகத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள மாட்டார். இன்றைக்கு நோய் வந்தாலும் நோயை திட்டக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறார்கள். நோயினுடா கடைகள் திறக்க முடியவில்லை, நிலைமைகள் மாறி இருக்கிற இதை கொண்டு நிலைமைகளை திட்டுகின்றார்கள். ஆனால் நிலைமைகளை திட்டுகின்ற நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் திட்டுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, உங்களுடைய தேவைகள் எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு முறையிடுவோம். அல்லாஹ் நிச்சயமாக நிலைமைகளை மாற்றி தரக்கூடிய ரப்பு அல்லாஹ் தான். எனவே அல்லாஹுவை அதிகமாக பேசுவோம், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களே அதை நிறுத்தாட்டுவோம். ஹராமான வியாபாரம் யாரும் செய்ய வேண்டாம். ஹலாலான உழைப்பிலே உங்களுடைய வீட்டுக்கு பணத்தை கொண்டு வாருங்கள். ஹலாலான உழைப்பை நீங்களும் சாப்பிடுங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்கள், மனைவிக்கு கொடுங்கள், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய வேலையாக கொடுங்கள். ஹராமான உழைப்பு எங்களுக்கு வேண்டாம். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், வியாபாரம் பண்ணுகின்றவர்கள் அல்லாஹுவை யாரும் மோசடி செய்துவிடக் கூடாது, அல்லாஹுவை யாரும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணக்கூடாது.
நாங்க அல்லாவை ஏமாத்தி பிறரை ஏமாத்துகின்றோமா, அது அல்லாவை ஏமாற்றி வியாபாரம் பண்ணுவதை போல நாளைய மறுமையில் அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொள்வாள். அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடிய ஒரு கேடுதான் இந்த சொல்றான். அவர்கள் அலந்து நெருத்து எடுத்தால் சமனாக எடுத்துக் கொள்வார்கள். எங்கேயாலும் போய் கடைக்கு சாமான கொண்டு வந்தா, பொருட்களை கொண்டு வந்தா, அழகாக நிறுத்தி முழுமையாக குறைவில்லாம கொண்டு வந்து விடுவார்கள். ஆனா அதே வியாபாரிகள் பிறருக்கு வியாபாரம் பண்ணுகின்ற போது இதே வியாபாரிகள் அலந்து நிறுத்தி கொடுத்தால் குறைத்து கொடுத்துடுவார்கள். தனக்கு வருகின்ற போது ஒரு சொட்டும் ஒரு கிராமும் குறையக்கூடாது. தன்னிடமிருந்து பிறருக்கு போகும்போது குறைத்து கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குறைத்து நிறுத்தி கொடுத்தால் நிச்சயமாக அவர் மாற்றிக் கொள்வதா பரிசுத்தால் குருவாலை தொடர்ந்து சொல்கின்றான். நாளைய மறுமை நாளிலே மகத்தான ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் இந்த மனிதனை கொண்டு வர மாட்டோம் என்று இந்த மனிதன் என்னையா இப்படி செய்கிறான் என்றதா பரிசுத்தாலும் குருவால கேள்வியாக கேட்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட காலங்கள்ல நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, பதுக்கல் வியாபாரங்கள் செய்யக்கூடாது, மக்களுக்கு வியாபாரத்தின் ஊடாக நோவினை ஏற்படுத்தக்கூடாது, வியாபாரத்தின் ஊடாக நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தினூடாக மற்றவரை கஷ்டத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரமா, அதை நாங்கள் வியாபாரம் எங்களுடைய தொழிலுக்காக செய்தாலும் சேவை அடிப்படையிலே நாம் அதை செய்ய வேண்டும். எங்களுக்கு ஹலாலான வருவாய் வருகிறது, அந்த வியாபாரத்தினூடாக நான் ஒரு விவாதத்தை செய்கிறேன், அந்த வியாபாரம் என்னை கொண்டு போய் சுவர்க்கத்திலே சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், நேர்மையான வியாபாரிகள், நேர்மையான வியாபாரிகள் நேர்மையான முறையிலே உண்மையை பேசி நம்பிக்கையான முறையில் வியாபாரம் பண்ணுகிறார், அந்த வியாபாரிகள் நாளைய மறுமையினாலே நபிமார்களோடு அவர்கள் ஏற்பாட்டுவார். நேர்மைக்காக, நீதிக்காக, பதுக்கல் வியாபாரம் இல்ல, மோசடி வியாபாரம் இல்ல, கண்ணியமானவர்களை எடுக்கின்ற போது கூடுதலாக எடுத்து கொடுக்கின்ற போது குறைவாக கொடுக்கின்றவர் அல்ல. சாதாரணமாக ஒவ்வொரு காலம், ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு வாரம் எப்படி விலைகள் போகிறதோ அந்தந்த விலைகளுக்கு பொருட்களை விற்கக்கூடியவர்கள், மக்களுடைய சேவை அடிப்படையிலே அவருடைய தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய நலவுகளை கொடுக்கிறார். எனவே கண்ணியமானவர்கள், இந்த காலகட்டங்களிலே எல்லோரும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்குரிய உரிமைகளை நல்ல முறையில் செய்து கொள்ளுங்கள், அடியாரக்குரிய உரிமைகளை நல்ல முறையில் செய்து கொள்ளுங்கள், அதே போல பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளை நல்ல முறையில வீட்டிலே பராமரித்துக் கொள், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய பிள்ளை எதிர்காலத்தில் எங்களுக்கு எதிராக மாறிவிடுவான். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாட்டினுடைய நிலைமையை சீராக்கி தந்திருப்பதை போல தொடர்ந்து இந்த நிலைமையை தோன்றுவதற்காக அல்லாஹ் நீயே எங்களுக்கு அனுகூல புரிவாயாக. யா அல்லாஹ், நாட்டுடைய நிலைமையை சீராக்கி தந்திருவாயாக. யா அல்லாஹ், பள்ளி கூடங்கள் மூடப்பட்டு யா அல்லாஹ், மதரசாக்கள் மூடப்பட்டு யா அல்லாஹ், மெல்ல மெல்ல திறக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், மீண்டும் அவைகள் தொடரக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு யாரெல்லாம் பிரிந்து கபரில் இருக்கிறார்களோ எல்லா கபராடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், கோவிட்-19 எந்தெந்த நோயாளிகள் பாதிக்கப்பட்டு மௌத்தாகி எரிக்கப்பட்டார்களோ, எந்தெந்த நோயாளிகள் மௌத்தாகி அவர்கள் ஓட்டமாக நல்லடக்க செய்யப்பட்டாரோ எல்லாருடைய பாவங்களை நீ மன்னித்திருவாயாக. அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுத்துருவாயாக. அவருடைய பிரிவுகளால் வாடக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு நீ ஆறுதலை கொடுத்துருவாயாக. எங்களுக்கு நல்ல முடிவை தந்துருவாயாக. அப்படிப்பட்ட நோய்கள் எங்கள ஊருக்கும் ஸ்ரீ கிராமங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கு வராமல் நீ பாதுகாத்துருவாயா. உள்ள உலகத்தில் இந்த நோயை நீ அப்புறப்படுத்திடுவாயாக. நல்ல நிலைகளை ஏற்படுத்திடுவாயாக. சாலிகான நல்ல மக்களாக எங்களை கபூசித்துக் கொள்வாயாக. உங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய பேச்சியை கட்டுப்பட்டு நடக்கூடிய குழந்தைகளை ஆக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ், இப்போதும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வுடைய உதவி பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக எங்களை கபூசித்துக் கொள்வாயாக. இந்த துவாவை தரிப்புரை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.